الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آيه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றுகூடுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஹலீஃபாக்களின் வாழ்க்கை தரும் படிப்பினை என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அந்த வரிசையில் இதற்கு முந்தைய வாரங்களில் நாம எதை பார்த்திருக்கிறோம்னு சொன்னா, சிரியா என்கிற தேசம் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை பற்றியும், அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசு ரோமும் பாரசீகமும், அந்த பாரசீகமும் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை பற்றியும், அது மாதிரி பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய புனித பூமி எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்பது போன்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே போன வாரம் அதுக்கு முந்தைய வாரங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஆயத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊற்றேன். திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 64வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வமனி தபாக மினல் முஃமினீன். நபியே, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்கிற இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு அருளப்பட்ட வசனம் என்பதை இப்னு மசூத் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சஹாபி இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த நபிகள் நாயகத்தை பாதுகாக்க, சஹாபாக்களை பாதுகாக்க யார் மூலமா அல்லாஹ் பாதுகாத்தானா? உமர் பின் கத்தாப் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த சஹாபியின் மேன்மை என்ன, மதிப்பு என்னங்கிறதுக்கு இந்த வசனம் என்ன அழகான சான்று. மட்டுமில்லாம இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3863வது ஹதீஸாக இந்த வரலாறு பதிவு பண்றாங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாறு சொல்றாங்க, மாஸினா இஸ்ஸதன், எங்களுக்கு கண்ணியம் வந்து கொண்டே இருந்தது. எப்போது எங்களுக்கு கண்ணியம் வந்தது என்று சொன்னால், முன்து அஸ்லம உமர், உமர் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து உமர் ஷஹீதாக்கப்படும் வரை இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம், வெற்றிகளுக்கு மேல் வெற்றியை அல்லாஹ் தந்து கொண்டே இருந்தான் என்று அப்துல்லா பின் மசூத் என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த வரலாறு பதிவு பண்றாங்களே. அப்ப உமர் பின் கத்தாப் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அதுக்கு பிறகு வந்து வெற்றிக்கு மேல வெற்றி, கண்ணியத்துக்கு மேல கண்ணியத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்று சொன்னால், மக்களை வந்து அவங்க வந்து ஒன்றுபடுத்தினாங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடாம என்ன பண்ணாங்க, ஒன்றுபடுத்தினாங்க, சகிப்புத்தன்மையை உருவாக்கினாங்க. அப்ப இந்த சகிப்புத்தன்மையின் மூலமாக, வெற்றியின் மூலமாக, அதாவது மக்களை சகிப்புத்தன்மையின் மூலமாக, ஒற்றுமையின் மூலம் என்ன பண்ணாங்க, மக்களை வந்து வெற்றி கொண்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி வரும்போது இந்த நாடுகளை வெற்றி கொண்ட பிறகு அன்றைக்கு மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு நாடு, இந்த மிஸ்ரும் அன்றைக்கு ரோமுக்கு கீழே இருந்தது. இந்த மிஸ்ரையும் யாருடைய ஆட்சியில வெற்றி கொள்றாங்க, கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துலதான் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய அந்த நாடும் வெற்றி கொள்ளப்படுகிறது.
யார தளபதி அனுப்புறாங்கன்னு சொன்னா அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும் கலீஃபா உமர், கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தளபதி யாரு? அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் கலீஃபா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்தெந்த நாட்டுக்கு யார தளபதியா போறனே, அந்த நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், அவங்களுடைய ஆயுதம் என்ன, அவங்களுடைய சக்தி என்ன, அவங்களுடைய குணங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்தந்த நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி தளபதி என்ன செய்வாங்க, போடுவாங்க. எந்த அடிப்படையில? அன்றைக்கு மிசிருடைய எகிப்துடைய மக்களை பொறுத்தவரை அவங்க அதிகமா ரவுடிசம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மக்கள் அடக்கணும்னு சொன்னா அபு உபைதா பின் ஜர்ராஹை பொறுத்தவரை அவர் மென்மையான சஹாபி, அவரால் அடக்க முடியாது, போரில் வெற்றி கொள்ள முடியாது என்ற காரணத்தால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சஹாபி அனுப்பனே, அதுக்கு தகுந்த மாதிரி மூல உள்ள ஒரு சஹாபி செய்யனே என்று சொல்லி அமர் பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு சஹாபி, அவங்களுக்கு நீங்க தான் சரியாவீங்க என்று சொல்லி அமர் பின் ஆஸ் அனுப்புறாங்க. அமர் பின் ஆசுடைய தலைமையில பெரிய ஒரு படை பட்டாளம் போகிறது. அந்த எகிப்தில போர் செய்யறாங்க. போர் மூலமாக எகிப்து என்ன செய்யப்படுகிறது, வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துருக்கி அன்றைக்கு வெற்றி கொள்ளப்பட்டது. அதை தாண்டி அர்மீனியா, அர்மீனியாவுடைய பாதி, ஆதரபைஜானுடைய பாதி யாருடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால் கலீஃபா உமர் பின் கத்தாபு கலீஃபாவா இருந்தாங்களே. அப்ப அந்த நாட்டு மக்கள் பல பேர் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக அறிவிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மாதிரியான வெற்றிகளுக்கு மேல் வெற்றிய இந்த கலீஃபாவுடைய ஆட்சி காலத்துல அல்லாஹ் கொடுத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் போது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை என்ன சொன்னார், ஹிஜ்ரி 18வது ஆண்டு உங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப கலீஃபாவாக பதவி ஏற்றாங்க, ஹிஜ்ரி 13 இல்லையா, ரசூலுல்லாஹி எப்ப வஃபாத்தாராங்க, ஹிஜ்ரி 11 இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆயிட்டாங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 2 வருஷம் ஆட்சி பண்றாங்க. ஹிஜ்ரி 13ல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதே ஹிஜ்ரி 13ல யார் கலீஃபாவாக ஆக்கப்பட்டது, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆக்கப்பட்டாங்க. கலீஃபாவாக ஆக்கப்பட்டு ஹிஜ்ரி 23 13 டு 23 அந்த 23 உடைய துல்ஹஜ் மாதம், அரபில துல்ஹஜ் தான் கடைசி மாதம், துல்ஹஜ் மாதத்தின் 27வது அன்றைக்கு நாள் அவர்கள் மரணித்தார்கள். ஏறக்குறைய வரலாறு பாத்தீங்களாக்கே 10.5 வருஷமா இந்த கலீஃபா வந்து ஆட்சி பண்றாங்க. இதுல ஹிஜ்ரி 18வது வருஷம் பெரிய ஒரு சோதனைய சஹாபாக்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்தார். என்ன சோதனை என்று சொன்னால், கடுமையான பஞ்சம், கடுமையான நோய், அதாவது மழை பெய்யல, மழையில் மழை இல்லாதனால மக்களுக்கு எல்லாம் பஞ்சம், வறுமை, வெயில் கொளுத்துது, வெயில்னால நோய், இந்த மாதிரியான ஒரு சோதனைய சஹாபாக்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துட்டார். இதுல நீங்க பாத்தீங்களா, அந்த பஞ்சத்தில் காலரா என்று சொல்லக்கூடிய அந்த நோயின் மூலமாக ஏராளமான சஹாபாக்களை ஹிஜ்ரி 17 மூத்தா போறாங்க, மரணித்தாங்க என்பதை ஹதீஸ்களை பார்க்கலாம். இதுல மூத்தா போன சஹாபி யார் யார் என்று சொன்னால், தளபதியா இருந்தாங்களே அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஹிஜ்ரி 8ல அந்த காலரா என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டு வஃபாத் ஆகுறாங்க. அவர் அடுத்த தளபதி ஒரு சஹாபிய போட்டாங்க, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்றாங்க, அந்த நோயில மூத்தா போயிடுறாங்க. அவர் அடுத்த ஒரு சஹாபிய போடுறாங்க, யஸீத் பின் அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் வந்து வஃபாத் ஆகுறாங்க. இப்படி எக்கச்சக்கமான மக்கள் மரணித்த சஹாபாக்கள் மரணித்த ஆண்டு எது என்று சொன்னால், எந்த ஆண்டு, ஹிஜ்ரி 18வது ஆண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல சிரியாவில் அந்த நோய் அதிகமா பரவுது, நிறைய சஹாபாக்கள் சிரியாவில் வஃபாத்தாராங்க. இந்த செய்தியை கேட்ட கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு போறாங்க. அவங்க கலீஃபாவா இல்லையா, அங்க போய் பார்க்கணுமே, மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுமே, மக்களுக்கு உதவி செய்யணுமே என்ற அடிப்படையில கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து சிரியாவை நோக்கி போறாங்க. ஏறக்குறைய சிரியாவுடைய பக்கத்துல போயிட்டாங்க. சிரியா கிட்ட நெருங்குற உடனே ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து கலீஃபாட்ட சொல்லுவாங்க, கலீஃபா அவர்களே, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? எந்த ஹதீஸ் என்று சொன்னால், எந்த நாட்டில் தொற்று நோய் பரவுகிறதோ அந்த நாட்டிற்கு வெளியூர் மக்கள் வரக்கூடாது. ஒரு ஊர்ல வந்து காலரா மாதிரியான தொற்று மாதிரியான கொடுநோய் பரவுகிறது என்று சொன்னால் வெளியூர் மக்கள் அந்த ஊருக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் நோய்க்கு வயந்து கொண்டு வெளியூருக்கு போகக்கூடாது என்பது ஹதீஸ் இல்லையா? நபிகள் செல்லும் இந்த செய்தியை சொல்லலையா? அவ சிரியாவில இது மாதிரி நோய் பரவுகிறது, ஏராளமான சகாபாக்கள் நோயில மூத்தா போறாங்க, நீங்க எப்படி சிரியாவை நோக்கி வரலாம்? இப்படி வருவது இந்த ஹதீஸுக்கு மாற்றம் இல்லையா? எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு சொல்லுவாங்க? கலீஃபா உமர் பின் கத்தாபுக்கு இந்த ஹதீஸ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்களா, இந்த மாதிரியான தொற்று நோய் பரவுனிச்சாக்கே அந்த ஊருக்கு போக கூடாது, ஊரை விட்டு விரண்டு ஓடக்கூடாது அப்படின்ட்டாங்களா? நான் வந்து சிரியாவுக்கு வரல, திரும்பி செஞ்சிடறேன், மதீனாவுக்கு நோக்கி திரும்பிடுறேன் என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை நோக்கி திரும்புறாங்க என்பதை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. மட்டும் இல்லாம நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாங்க, இமா அதாவது ஹலீஃபா உமர் செய்த புரட்சி என்பது எக்கச்சக்கமான புரட்சி பண்றாங்க. உதாரணமா இவங்க உருவாக்கிய சில செய்திகளை நான் உங்களை ஞாபகம் ஊட்டுறேன். ஒன்னாவது ஹலீஃபாக்களை இன்னைக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா அமீருல் முமினீன் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த அமீருல் முமினீன் என்ற இந்த வார்த்தையை உருவாக்குனது யார் என்று சொன்னால், யார் உருவாக்குனது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஹலீஃபா வந்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, முதல் அமீருல் முமினீன் யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த அமீருல் முமினீன் என்ற இந்த வார்த்தை, அதே மாதிரி போருக்காக சஹாபாக்கள் வெளியூருக்கு போறாங்களே, வெளியூருக்கு போகக்கூடிய சஹாபாக்கள் 4 மாதங்கள் தான் வெளியூரிலே தங்கலாம், மனைவி மட்டி மக்களை விட்டுபுட்டு 4 மாசம் தான் என்ன செய்யலாம், வெளியூர்ல தங்கலாம். அதற்கு பிறகு வெளியூரில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொந்த ஊருக்கு வந்துடனே மனைவி மக்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், தங்கனே. சொந்த ஊர்ல சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து வெளியூருக்கு போகணும். 4 மாதங்களுக்கு பின்னா 4 மாதங்களுக்கு மேல யார் என்ன செய்யக்கூடாது, மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டாம் என்று அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹிஜிரி ஹிஜிரிங்கிறமே, ஹிஜிரி 1 ஹிஜிரி 10 ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மாதிரியான ஹிஜிரி 1-2 என்று வரலாறு குறிப்பிடப்பட்டதா? கிடையாது. உமருடைய ஆட்சி காலத்துலதான் நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இஸ்லாமிய வரலாறு இருக்கிறது, இஸ்லாமிய வரலாறு குறிச்சு வைக்கிறேன், நமக்கு ஒரு ஆண்டு வேண்டும் என்று சொல்லி அதை எந்த ஆண்டை வச்சுக்கலாம், ஹிஜிர ஆண்டை வச்சுக்கலாம் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்கே ராணுவ வீரர்கள், ராணுவ வீரர்களுக்காக சம்பளம் கொடுக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாத்தீங்களாக்கே உஹது போருக்கு சஹாபாக்கள் போனாங்க, பத்ர் போருக்கு சஹாபாக்கள் போனாங்க, சம்பளம் வாங்கினாங்களா? சம்பளத்துக்காக போற கிடையாது. ஆனால் ஹலீஃபா இவங்களுடைய ஆட்சி காலத்துல சஹாபாக்கள் வந்து வெளியூருக்கு போறாங்க, போருக்கு போறாங்க சொன்ன அவங்க எல்லாம் ராணுவ வீரர்கள், அல்லாஹ்வுக்காக போறாங்க தனி விஷயம். அதையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கணும் என்று அந்த ராணுவ வீரர்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுக்கறாங்க. அதை தாண்டி பாத்தீங்களா இன்னைக்கு நாடுகளுக்கு வந்து எல்லை கோடு போடுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லை கோடு இருந்ததா? முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் இருந்தாங்கல்ல, எல்லை கோடு இருந்ததா? இந்த 2வது கலீஃபா இருந்தாங்கல்ல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஆட்சி காலத்துல நாடுகளுக்கு வந்து எல்லை கோடு, இதுவரை எங்க நாடு, இது வந்து வேற ஒரு நாடு, எல்லை கோடு ஓடுறாங்க. நாடுகளுக்கு மாத்திரமல்ல, நாடுகளை பல்வேறு மாகாணங்களாக பிரித்து அந்த மாகாணத்துக்கு என்ன இன்னைக்கு போடுறாங்களே, இது தமிழ் மாநிலம், இது கேரளா, இது கர்நாடகா, இது இந்தியா, இது பாகிஸ்தான் என்றெல்லாம் போடுறாங்களே, இது அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டுக்கு எல்லை கோடு, அது மாதிரி மாகாணத்துக்கு என்ன எல்லை கோடு, மாகாணத்தை ஆளக்கூடிய கவர்னரு, நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி என்றெல்லாம் சொல்லி இது மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை முறையாக அமைத்தது யாரு? கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமைக்கிறாங்க. மட்டும் இல்லாம மக்கள் கணக்கெடுப்பு, அதாவது மாகாண வாரியாக இந்தந்த மாகாணத்தில் இவ்வளவு முஸ்லிம்கள், இவ்வளவு கிறித்தவர்கள், இவ்வளவு யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அரசாங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டாங்க. மாகாண வாரியாக மக்கள் கணக்கெடுப்பு எடுங்க, எடுத்து என்ற வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்க என்று சொல்லி மாகாணங்கள் வாரியாக, நாடுகள் வாரியாக மக்களுக்கு இன்னைக்குறாங்களே, ஏறக்குறைய இன்னைக்கு பண்ணக்கூடிய இதை வந்து அன்னைக்கே வந்து ஹலீஃபாவுடைய காலத்திலேயே பண்ணாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களா வெளியூருக்கு போறாங்க, போகக்கூடிய வழிகள்ல ஆங்காங்கே கிணறுகள் தோண்டப்பட்டிருக்க வேண்டும், beri orang bantu boleh itu panggilan, awang ke tanjung hurikan, awang ke tulungan, awang ke hodu cian, awang ke bater mukupan, awang ke suaya tiada kerja, tanjung katanya kerana,
ini ada dua orang tu lagi borang itu, na, anggaran yang lain cian, arah sana sarbaan, kenal dengan tuan dapat cerita rendum, ini suli, hodu pada ini kenal, kenal tuan awang tu teror potang, ini beri guru tu keluar rendum, hari yang mari baca lagi. Ranuwati kendre, ranuwan ini mana teh? Yang ramu cede, Khalifah Ahmad Changge, ini baru guru tu kalau rendam Islam ini baru lari perisi Rasulullah Rasulullah
அதுதான் சிறைச்சாலை அதுதான் நீதிமன்றம் அதுதான் தலைமை செயலகம் அதான் மசூரா பண்ணக்கூடிய கூட எல்லாமே பள்ளிவாசலாக இருந்தது அதே மாதிரி முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலேயே மதீனாவுடைய பள்ளிவாசல் பள்ளிவாசலாக நீதிமன்றங்களாக ஜெயில்களாக இந்த மாதிரி இருந்துச்சு
ஆனால் இந்த இரண்டாவது கலீஃபா உமருடைய காலத்தில் பள்ளிவாசலை தனியாக வச்சுக்கிறோம்
நீதிமன்றத்தை தனியாக அமைப்போம் Jailnya ini siapa? Tanya apa pun.
Yang re, peliwas ini tanya apa? Niri mandang ini tanya apa? Serai cara apa tanya apa macam apa? Yang baru itu keluar ini dum.
Aje mari. Inilah kebun de night ni orang kelir.
Polis road boleh ilaya. Makcik la pasal hal terkaca.
Irau ni orang kelir. Polis de naru bulu ke illa naru kelir ye. Inilah ke kawal tu la irau ni orang kelir.
Road boleh kelir. Ida modal la yang semua buat ni de. Yang buat na. Khalifah Umar radhiyallahu anhu
அவங்க உடைய khilafatல இரவு நேரங்களில் மக்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால
ராணுவ அதிகாரிகளுக்கு
காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு என்று சொன்னால் இரவு நேரத்தில் ரோந்து போகணும் என்று உத்தரவு போடுறாங்க சில சமயத்தில்
Khalifah Umar radhiyallahu anhu இரவில தூங்காமல் என்ன பண்ணுவாங்க அந்த ரோந்துல வந்து கண்காணிப்பாங்க
அவங்க போவாங்க அதிகாரிகள் கரெக்ட்டா டியூட்டியை பார்க்கறாங்களா என்ன பண்ணாங்க
கண்காணித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்
அதே மாதிரி பார்த்தீங்க தராவீஹ் தொழுகை இந்த தராவீஹ் தொழுகையை ஜமாத்தோடு நீங்கள் தொழ வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தராவீஹ் தொழுகையை 3 நாட்கள் மட்டும் ஜமாத்தாக தொழுதார்கள் தொழ வைத்தார்கள்
இந்த ஹதீஸ் இருக்குதே அதுக்கு மேல அவங்க தொழ வச்சது இல்ல ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவான உடனே சஹாபாக்களுக்கு உத்தரவு போடுறாங்க நீங்க என்ன செய்யறீங்க ரமலான் மாதம் வந்து விட்டால் தராவீஹ் தொழுகையை ஜமாத்தா தொழுவனே அவரவர்கள் தனித்தனியாக தொழாமல் ஒரு இமாம் தொழ வைக்கனே மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் தொழுவனே என்று உத்தரவு போடுறாங்க
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலீஃபாவுடைய கவனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் மக்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது மக்கள் சண்டை போடக்கூடாது என்கிற விஷயத்துல
இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜனாசா தொழுகை தொழுகிறோமா இல்லையா எத்தனை தக்பீர் சொல்லுவோம் 4 தக்பீர் இல்லையா
முதல் தக்பீர் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவோம் கட்டி என்ன ஓதுவோம் அவுது பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டு
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிறைய பேர் சனா ஓதுவாங்க சனா வந்து ஏனைய தொழுகைகளில் சனா ஓத வேண்டும்
ஜனாதா துலுகை பொறுத்தவரை
அதுல ஜனாதா துலுகையில ருக்கு கிடையாது சுஜூது கிடையாது இதெல்லாம் இருக்காது எடுத்தவனை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விட்டு
என்ன ஓதனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லீன் 80 வரை முதல் தக்பீரில ஓத வேண்டும்
இரண்டாவது தக்பீரில தக்பீர் கட்டி விட்டு
சலவாத் ஓத வேண்டும் என்ன சலவாத்தி தருத இப்ராஹிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வஆலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத் அல்லாஹும்ம பாரிக அலா முஹம்மதி வஆலா ஆலி முஹம்மதி கமா பாரக்த அலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத்
என்பதை ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு மூன்றாம் தக்பீருக்கு பிறகு
என்ன ஓதனே என்ன ஓதனே முழுக்க முழுக்க அந்த மையத்திற்காக அந்த ஜனாசாவிற்காக நாம் துவா செய்ய வேண்டும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை அழகா கற்றுத்தர்றாங்க அந்த துவாவை ஓதுறாங்க
சஹாபாக்கள்கிட்ட ஓத சொல்றாங்க நமக்கு துரதிஷ்டமான செய்தி என்ன அப்படின்னு
சொன்னா நம்ம எல்லாம் பல பேருக்கு அந்த துவா மனப்பாடமாக இருக்கா
பல பேர் வந்து ஜனாசா தொழுதிருப்போம் தொழாத மக்கள் உண்டா நம்ம உள்ள எல்லாருமே ஜனாசா தொழுகை தொழுதிருப்போம்
தொழாத சகோதரர்கள் உங்களில் இல்லை
இன்னும் சொல்ல போன நீங்க ஹஜ்ஜு முராவுக்கு போய் மக்கா மதினாவுக்கு போயிட்டீங்களாக்கே கஅபத்துல்லாஹ்வுல ஒவ்வொரு ஐவேளை துருகைக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க ஜனாசா துருவைக்கிறாங்க
மதினாவுக்கு துருவைக்கிறாங்க நம்ம இன்று துருவுறோம்
பெரிய நன்மையை தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்து
ஆனால் நமக்கு வந்து அல்ஹம்து சூரா தெரியும் நமக்கு சலவாத் என்ன செய்யும்
தெரியும் மூன்றாம் தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய துவா இருக்கிறது. அந்த துவா நம்ம பல பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அது கொஞ்சம் பெருசா இருக்குது. சின்ன துவாவா இருந்தா மனப்பாடம் பண்ணிருவோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமௌத்து வாஹியா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் தெரியே? அது சின்ன, அது மனப்பாடம் பண்ற ஈஸி, எனவே தெரிகிறது. கொஞ்சம் பெருசா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா மனப்பாடம் பண்றது கிடையாது. அது என்னதுவா? மூன்றாம் தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹமுஹு வாஃபிஹி வாஃபானுஹு வாக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி மத்ஹலஹு வஃஸிலுஹு பில்மாயி வத்தர்ஜி வல்பரத் வநஃபிஹி மினல் ஹதாயா கமா நஃபைத ஸௌபல் அபியல மின தனஸ் வஅபுதிலுஹு தாரன் ஹைரம் மின் தாரிஹி வஅஹலன் ஹைரம் மின் அஹலிஹி வஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி வஅதஹிலுஹு ஜன்னத வஅஹலுஹு மின் அஸாபில் கபரி வமின் அஸாபின் நார் என்பது துஆ. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே இவரை இவர்னா யாரே? மூத்தாபன மையத்த ஜனாசா. அல்லாஹ்வே இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது அன்பு காட்டுவாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, இவருக்காக கபூரை விசாரப்படுத்துவாயாக, கபூரின் அதாவை விட்டும் இவரை பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, சொர்க்கத்தை கொடுப்பாயாக. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அந்த மையத்துக்காக வந்து துவாங்க. நம்மள பல பேருக்கு தெரியாது. இத ஒரு சஹாபி மூத்தா போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் சத்தமா அவங்க தான் வைக்கிறாங்க. அவங்க இமாமா நின்று அந்த மூத்தா போன சஹாபிக்காக ரசூலா துளு வைக்கிறாங்க. கொஞ்சம் மெதுவா அல்லாஹு மஃபிர் லஹு வரஹமுஹு வஆஃபிஹி வஆஃபுஹு அப்படின்னு ஓதுறாங்க. முதல் சஃபில் தொழுத சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த துவாவை கேட்டுக்கிட்டு துலுகைக்கு பிறகு ஆதங்கப்பட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி துவா செஞ்சாங்கல, இந்த துவாவை கேட்டு நான் என்ன ஆதங்கப்பட்டேன் என்று சொன்னால், இந்த ஜனாசாவாக நான் இருக்க கூடாதா? இந்த மையத்திற்காக மையத்தாக நான் இருக்க கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த துவா கேட்க கூடாதா என்று நான் ஆதங்கப்பட்டேன் என்று அவங்க சொல்றாங்கன்னு சொன்ன, அந்த துவாவுடைய அருமை என்ன, அர்த்தம் என்ன என்பதை புரிந்திருக்கிறார்கள். நமக்கு வந்து புரியாம இருக்குது, மனப்பாடம் இல்லாம இருக்குது. நம்ம முயற்சி பண்ணா முடியுமா முடியாதாங்க? முடியும் இல்லையா? நிச்சயமா முடியும். ஒண்ணுமில்ல, திடீரென்று அரசாங்க 500 ரூபா செல்லாது இல்லையா உத்தரவு போட்டுச்சு, 1000 ரூபா என்ன செல்லாது உத்தரவு போட்டாங்க, குறிப்பிட்ட டேட்டை கொடுத்த அந்த டேட்டுக்குள்ள உங்க 500 1000 பேங்க்ல போட்டுருங்க, அப்புறம் எடுத்துக்கிறங்க என்னெல்லாம் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கையில வச்சிருந்த 500 1000 பேங்க்ல போடுறதுக்காக எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நேரங்கள் நாம் செலவு செய்தோம்? நம்ம பண நம்ம பணத்தை எடுக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் எவ்வளவு நாட்கள் செலவு செஞ்சோம் இல்லையா? அதுக்கு செலவு செஞ்சோமே, இந்த துவாவை மனப்பாடமான செலவு செய்யலையே. ஏன் செய்யல? அந்த 500 ரூபாவுடைய மதிப்பு தெரிஞ்சிச்சு. இந்த 500 ரூபாவுடைய மதிப்பு இந்த ரூபா வச்சு இவ்வளவு வாங்க முடியும், இந்த 1000 ரூபா வச்சு இவ்வளவு வாங்க முடியும், அந்த மதிப்பு தெரிஞ்சிச்சு. அந்த மதிப்பு தெரிஞ்சனால பேங்க்ல போட பணம் எடுக்க நீங்க நேரத்தை வந்து முயற்சி செலவு செஞ்சிய. இந்த துவாவுடைய மதிப்பு தெரிய இல்லையா? யாருக்கு தெரிஞ்சிச்சு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு தெரிஞ்சிச்சு, சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு தெரியல. எனவே இந்த மூன்றாம் தக்பீருக்கு பிறகு இதையே ஓதனே. நாலாம் தக்பீருக்கு பிறகு ஒன்னே நீங்க துவா ஓதலாம், அல்லது துவாவை ஓதாமல் நேரடியாக சலாம் கொடுத்து விடலாம். ரெண்டு மாதிரி ஹதீஸ் இருக்குது. இதுல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லா ஊர்களிலுமே ஜனாசா துருகையில 4 தக்பீர் மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா? எங்காவது 5 தக்பீர் சொல்றாங்களா? நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. எங்காவது 6 ரக்அத் சொல்றாங்களா? இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஹதீஸ்ல 5 தக்பீருக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. நீ ஹதீஸ்களை படிச்சு பாருங்க, 5 தக்பீருக்கும் ஆதாரம் இருக்கிறது, 6 தக்பீருக்கு ஆதாரம் இருக்குது. குறைந்தது 4 தக்பீர் ஜனாசா துருகைக்கு, கூடியது என்ன 6 தக்பீர். புரிஞ்சா? அப்ப கலீஃபா உமர் பின் கத்தாபுடைய காலத்துல சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்து விட்டது, இந்த தக்பீர்கள் விஷயத்தில் சர்ச்சை வந்து விட்டது. இந்த 4, 5, 6 அதுல ஒரு கருத்து வேறுபாடு, அதுல ஒரு குழப்பம் பண்ணி அதுல சர்ச்சை வந்து முடியுமே. கலீஃபா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த கருத்து வேறுபாடுல சண்டை போட்டு மக்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது. சரியா? 5, 4, 6 சொல்லிட்டு மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு நிறைய சாதிக்க வேண்டியிருக்கிறது, சாதிக்க முடியாது. அதனால கலீஃபா உத்தரவு போடுறாங்க, இனிமேல் உங்களுடைய ஜனாஜா தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு தக்பீர் மட்டும் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உத்தரவு போடுறாங்க. அதுக்கு பிறகு நீங்க உலகளாவிய அளவுக்கு பாத்தீங்களாக்க எத்தனை தக்பீர் சொல்றாங்க, நாலு மட்டும் சொல்றாங்க என்பதை உறுதி கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரியான சில மாற்றங்கள், சில முறைகளை, நிர்வாக முறைகளை உருவாக்குறது யாரு, உமர் வந்து உருவாக்குறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்க சுபஹானல்லாஹ், அவங்களுடைய நாணயத்துக்கு சில வரலாறுகளை மட்டும் சொல்லி நான் முதல் குத்பாவை முடிக்கிறேன். அவங்களுக்கு வந்து கடைசி நேரங்கள்ல நோய் ஏற்படுகிறது. அப்படி நோய் ஏற்படும் போது டாக்டருடைய அறிவுரை என்னன்னு சொன்னா, தேன் சாப்பிடுங்க, உங்க நோய்க்கு என்ன செய்யுங்க, தேன் சாப்பிடுங்க அப்படின்ட்டு மருத்துவர்கள் வந்து அறிவுரை பண்றாங்க. அவங்க நீங்க வரலாற படிச்சு பாத்தீங்களா, நாலு ஹலீஃபாக்கள்ல ரொம்ப ஏழையான ஹலீஃபா யாரு, உமர் அலி அல்லாஹு அன்ஹு. சரி, எனக்கு வரலாறு படிச்சு பாருங்க, நாலு ஹலீஃபாக்கள் பெரியாவுக்கு சாதிச்ச ஹலீஃபா உமரே, அதே உமர் அவர்கள் தான் ரொம்ப ஏழையா இருந்தாங்க என்பது வரலாறு. அப்ப தேன் சாப்பிட டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்கள்ட்ட தேன் இல்ல, தேன் வாங்கறது கையில வசதி வாய்ப்பும் இல்ல, பைத்துல் மால் என்ன செய்யுது, தேன் இருக்குது. சில சஹாபாக்கள் ஹலீஃபா அவர்களே, பைத்துல் மால்ல தேன் இருக்குது, அந்த தேனை நீங்கள் மருத்துவத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. ஹலீஃபா சொல்றாங்க, பைத்துல் மால் என்பது அது பொது நிதி, பொது சொத்து, எல்லா முஸ்லிம்களும் அனுமதி கொடுத்தா தான் நான் பயன்படுத்த முடியும். நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் சொல்றனால என்ன செய்ய முடியாது, அதை அனுமதிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது என்று சொல்லி வயிற்று மாதிரி தேன மருத்துவத்துக்கு நான் என்ன செய்யற, அனுமதிக்க மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன் என்று மறுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்களா, இன்னொரு வரலாறு, கலீஃபா எவ்வளவு மென்மையா இருந்தாங்க, எவ்வளவு எளிமையா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்கிறதுக்கு ஒரு வரலாறு. அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க, பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஒட்டகம் போகுது, அந்த ஒட்டகம் காயம் ஏற்பட்ட ஒட்டகமாக இருக்கிறது. கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை பார்க்கறாங்க, ஒட்டகம் எலும்பும் தோலுமாக மெலிந்து போயிருக்கிறது, காயம் இருக்கிறது. அதை பார்த்து சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் என்ன பண்றேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், இந்த ஒட்டகத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் எந்நேரத்தில் விசாரித்து விடுவானோ, இந்த ஒட்டகம் நீங்க தான் கலீஃபா, உங்களுடைய பொறுப்பு என்ன, இதையும் பார்க்கிறேன், ஒட்டகம் எலும்பும் தோலுமாக இருக்கிறது, இந்த ஒட்டகம் நோயாக இருக்கிறது, இந்த ஒட்டகம் காயம் ஏற்பட்ட ஒட்டகமாக இருக்கிறது என்று இந்த ஒட்டக விஷயத்தில் அல்லாஹ் என்னை விசாரித்து விடுவானோ, என்னை தண்டித்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் சாவல, ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்துச்சு, இது விஷயமா அல்லாஹ் என்னை கேட்டுட்டா தண்டிச்சுட்டா என்னால் தாங்க முடியாது என்று பயந்தாங்க சொன்ன. அப்ப எவ்வளவு நீதமாக நேர்மையாக இறையச்சத்தோடு இவங்க ஆட்சி பண்ணாங்க என்பதற்கு இதெல்லாம் தெளிவான சான்று. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, வரலாறு வந்து ரொம்ப பெரிய வரலாறு. நான் சுருக்கமா இந்த வரலாறு மூலமாக நான் தரக்கூடிய பாடம் என்ன சொன்ன, கலீஃபாவுடைய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாட்டின் மூலமாக மக்கள் பிரிந்து விடக்கூடாது. எந்த வரலாறு படிச்சு பாருங்க, மக்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, மக்கள் பிரிஞ்சு. அதனால ஒரு வரலாறு இல்லையா, வெள்ளை மாளிகையை கைப்பற்றினாங்கல்ல, இன்னைக்கு இந்த அமெரிக்கா வெள்ளை மாளிகை இல்லையா, ரசூல்லாவுடைய காலத்திலே வெள்ளை மாளிகை இருந்துச்சு, அது அமெரிக்கா இல்ல, எது பாரசீகம், அந்த கிருஷ்ணா மன்னர் இருந்தாரு, அவர் தான் உலகத்தை ஆட்சி படைச்சாரு, அதான் வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகை சகாபாக்கள் வீழ்த்துறாங்க, வெள்ளிக்கிழமை போய் சும்மா துணி வச்சாங்க, அவருடைய அந்த கிஸ்ரர் மன்னா இருந்தார, அவருடைய தங்கம் குவியல் குவியலாக மதீனாவுடைய பரிகாசத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த தங்கத்தை பார்த்து எல்லா சகாபாக்களும் சந்தோஷப்படுகிற போது கலீஃபா என்ன பண்ணாங்க, அதை பார்த்து கவலைப்பட்டாங்க, அதை பார்த்து அழுதாங்க. சகாபாக்கள் கலீஃபா அவர்களே, இது சந்தோஷப்படக்கூடிய நாளு, நீங்க ஏன் அழுகுறது கேட்டாலும் இல்லையா. அப்ப கலீஃபா அழகா சொல்லுவாங்க, இவ்வளவு தங்கம் இருக்குது, இந்த தங்கத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க எல்லாம் மீடியமான வசதி வாய்ப்பு, இந்த வசதி வாய்ப்பு வந்து உங்களுக்கு மத்தியில் அன்பை பாசத்தை ஏற்படுத்தியது, இவ்வளவு தங்கத்தையே நான் மக்களுக்கு கொடுத்தனாக்க இந்த செல்வம் செல்வாக்கு என்பது மக்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமை உருவாக்கி விடுமோ, சரியா, காசு என்ன செய்யுமா, காசு என்பது, செல்வம் என்பது, செல்வாக்கு என்பது மக்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமை உருவாக்கி விடுமோ, அந்த போட்டி பொறாமை உங்களுக்கு மத்தியில் சண்டையை உருவாக்கி விடுமோ, அந்த சண்டை உங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி விடுமோ? அப்படி பிரிந்து பிரிந்து போய்விட்டால் இனிமே இப்படி ஜெயிக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாதோ என்ற கவலைதான் எனக்கு அழுகை ஏற்படுத்தியது என்று சொன்னாங்களே இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, ஹலீஃபாக்குரிய வரலாறு தரக்கூடிய பாடத்தை வெறுமனை கேட்டுவிட்டு செல்லாமல் அதில் எது குர்ஆன் சுன்னாவுக்கு ஒப்பாக இருக்கிறதோ, எதன் மூலமாக என்னென்ன பாடங்களை பயிற்சிகளை பெறணுமோ அதில் செய்யறேன் நம்ம பெறணும் என்பதை சொல்லி இது போன்ற வரலாறுகள் மூலமாக சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள் எப்படிப்பட்ட நல்ல பாடங்களை நல்ல பயிற்சிகளை பெற்றாங்களோ அப்படிப்பட்ட நல்ல பாடங்களை பெறக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வஃகினா அஸாபன் நார். الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவுல வழக்கமாக துஆக்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அசர் துலுகிக்கு பிறகு நாளைய உலகம் நமதாகட்டும் என்ற தலைப்புல உயர்கல்வி வந்து எங்க படிக்கலாம், என்ன படிக்கலாம் என்பது போன்ற கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை வந்து நம்ம பள்ளிவாசல்ல சகோதரர் சிஎம்என் சலீம் அவர்களை சார்ந்த சகோதரர்களை வச்சு இன்ஷா அல்லாஹ் அசர் முதல் இஷா வர கல்வி சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் பண்றோம். அதுக்கு வந்து 10th மேல படித்த சகோதரர்கள், அதே மாதிரி பிளஸ் 2 படித்த சகோதரர்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து பெற்றோர்களோடு அவங்களை கூட்டு வந்தீங்களாக்க அவங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகள் வழிகாட்டுதல் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும் என்பது வந்து முதல் அறிவிப்பு. அப்புறம் இந்த வாரத்துக்குரிய துவா என்ன சொன்ன, நம்ம தொடர்ச்சியாக காலை மாலை ஓதக்கூடிய துவாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காலையில முழிச்ச உடனே ஓத வேண்டிய துவா என்ன, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வயலை நுஷூர், அதை பார்த்துருக்கிறோம். அப்புறம் சுபுஹு துலுகையை முடிச்சுக்கிட்டு ஓத வேண்டிய அந்த துவாக்களை முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்பது ஓதணும், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஔது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் ஷர்ரி மா ஹலக் என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துவா என்னன்னு சொன்னா, இமாம் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய அபூதாவூதுல 5072 ஹதீஸாக இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்றாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை, இந்த திக்ரை 3 முறை சொல்ல வேண்டும். என்ன துவா, என்ன திக்ர என்று சொன்னால், ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்பதை சுபுஹுக்கு பிறகு 3 முறை, மாலையில என்ன 3 முறை என்பதை ஓத வேண்டும். மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன், ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்பதை யார் காலையில் 3 முறை மாலையில் 3 முறை ஓதிவிட்டாரோ அவருக்கு மறுமையின் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், இல்லா கான ஹக்கன் அலல்லாஹி ஐ எர்லியஹு யௌமல் கியாமா, மறுமையில் நிச்சயமாக அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். சரியா, அர்த்தம் என்ன, நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன், முகமது நபிய அல்லாஹ்வுடைய தூதராக பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னால் அவங்களை நிச்சயமா மறுமையில அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அந்த பொருத்தத்தை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்பது முதல் சிறப்பு. இரண்டாவது, வஜபத் லஹுல் ஜன்னா, அவர் மீது சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்ற அழகான ஹதீஸாக இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் செல்லும் இது போன்ற துஆக்களை, இது போன்ற அதுக்காரர்களை சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது, சஹாபாக்கள் எப்படி அந்த துஆக்களை, அந்த அதுக்காரர்களை போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணாங்களோ, அதுகளை ஓதுனாங்களோ, அதன் பிரகாரம் நடந்தாங்களோ, ஜஹாபா செஞ்சாங்களோ, அப்படி அமல் செய்யக்கூடிய எண்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்களோடு சஹாபாக்களோடு இது போன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்மா அய்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.